கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
சரி, போதும். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைய தினத்தில் உங்களுக்கு எசேக்கியேல் 37:1-14 சொல்லப்பட்ட சம்பவத்தை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். 3 வாசிக்கலாம்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார்.
மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். And he said unto me, Son of man, can these bones live? And I answered, O Lord, thou knowest. Can these bones live? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி உயிரடையும் அல்லது உயிரடையாது அப்படின்னு சொல்லலை. நம்மகிட்ட கேட்டால் நம்ம அப்படி தான் பதில் சொல்லுவோம். ஆனால் தீர்க்கதரிசி சரியானபடி பதில் சொல்லுகிறார். அது உமக்கே தெரியும். அதே போல் யோவான்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, அந்த தூதன் கேட்கும் பொழுது, மூப்பர்களை ஒருவன் கேட்கும் பொழுது, இவர்கள் யார், வெள்ளை அங்கியிலே தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அவன் சரியான பதிலை சொல்லுகிறான். ஆண்டவனே, அது உமக்கே தெரியும். எனக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்ல, அது உமக்கே தெரியும். அதே போல் கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எந்த பதிலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு காரியத்தினுடைய முடிவு என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவிசுவாசமாக சொல்லக்கூடாது, அல்லது நம்முடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது. அது கர்த்தருக்கே தெரியும். அவர் அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது, கேன் தீஸ் போன்ஸ் லிவ், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். அதனால் இப்பொழுது இந்த 37:1-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்குக்கு வழி நடத்துகிறார். அவனை ஆவிக்குள்ளாக மாற்றி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்துகிறார். ஒரு பெரிய வேலி இருக்கிறது. அந்த வேலியில் வந்து எலும்புகள் நிறைய இருக்குது, நிறைய எலும்பு குவியலாக கிடக்குது. அந்த வேலிக்கு வழி நடத்துகிறார். அண்ட் செட் மீ டவுன் இன் த மிட்ஸ் ஆஃப் த வேலி விச் வாஸ் ஃபுல் ஆஃப் போன்ஸ். எல்லா எலும்புகளாக இருக்கிறது. மெசேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். காலையில் கொடுத்ததும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இப்போ ஈவினிங் கொடுக்குற மெசேஜும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். தூங்காமல் விழிப்போடு கூட கவனமாக கவனிக்கணும். சிந்தனைகளை சிதற விடாதபடி கவனமாக கவனித்தால் இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக குரோத் ஆவீங்க. கவனமாக கவனிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உலக படிப்பு எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனால் இது வந்து உங்களை நித்தியத்துக்கு கொண்டு செல்லும். ஆமீன்.
ஆமீன்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த வெளிப்பாடுகள் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. இதுதான் செவன் தண்டர்ஸாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் தான் செவன் தண்டர்ஸ். ஆனால் இப்பொழுது எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு செல்லுகிற ஒரு சமவெளி, அதில் ஏகப்பட்ட எலும்புகள் இருக்கிறது, திரளான மகா திரளாய் கிடந்தது. ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. எல்லாம் காஞ்சி போய் இருக்கிறது, உலர்ந்த எலும்புகள். கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஆண்டவரே, அது தேவரீர், அதை நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் நாலாம் வசனத்தில், நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ப்ரோஃபஸை அப்பான் தீஸ் போன்ஸ், இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ப்ரோஃபஸை upon these bones, இந்த எலும்புகள் மேலே நீ தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். என்ன கர்த்தருடைய வார்த்தை? அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள்.
முதலாவது நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள். Thus saith the Lord, and to these bones, behold, I will cause breath to enter into you, and he shall live. நீங்க வந்து உங்களுக்குள்ளே நான் வந்து ஆவி அனுப்புவேன், நீங்கள் வந்து உயிர் அடைவீர்கள். அடுத்தபடியாக மேலும் என்ன சொல்லுகிறார்? ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று.
உங்கள் மேல் நான் நரம்புகளை கொண்டு வருவேன், அதன் பின்பு மாம்சத்தை கொண்டு வருவேன், அதன் பின்பு தோலினால் உங்களை மூடுவேன், அப்பொழுது நீங்கள் வந்து உயிரடைந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதுதான் எசேக்கியேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ப்ரோஃபஸை அப்பான் தீஸ் போன்ஸ், நீ ப்ரோஃபஸை பண்ண வேண்டும். நீ ப்ரோஃபஸை பண்ணாதான் அங்கே காரியம் நடக்கும். அதே போல் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும், சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கணும், அப்பொழுது தான் நீங்கள் உயிரடைவீர்கள், அப்பொழுது தான் நீங்கள் ஒரு பெரிய சேனையாக மாற முடியும். பிரசங்கம் வந்து அவசியமாக இருக்கிறது. ப்ரோஃபஸை நீ தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது என்ன செய்யும்? நரம் அங்கே எலும்புகள் ஒன்று சேரும், அதன் பின்பு நரம்புகள் வரும், அதன் பின்பு மாம்சம் அங்கே வரும், அதன் பின்பு தோலினாலே அதை மூடுவேன். ஆனாலும் அவ்வளோ வந்தும் என்ன செய்கிறேன்னா, இது ஃபஸ்ட் ப்ரோஃபஸி, முதலாவது தீர்க்க தரிசனம். இப்பொழுது எல்லாமே வந்து விட்டது, வந்து விட்டாலும் அதில் என்ன இல்லை, உயிர் இல்லை. உயிர் வர வேண்டுமென்றால் அங்கே மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. மைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு இறைச்சல் உண்டாகி விட்டது. அங்கே இறைச்சல் ஏற்படும் பொழுது அங்கே ஒரு நாய்ஸ் ஏற்படுகிறது, ஒரு ஷேக்கிங் ஏற்படுகிறது, கிரேட் ஷேக்கிங் ஏற்படுது, பெரிய அசைவு ஏற்படுகிறது. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், எல்லா எலும்புகளும் ஒன்று சேருகிறது. இதில் ஆயிரக்கணக்கானவர் மறிச்சிருக்கிறாங்க. எல்லா எலும்புகளும் மிக்சடாகி கிடக்குது, பீஸ் பீஸாக கிடக்குது. இப்பொழுது ஒரு மனுஷனுடைய எலும்பு எதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த எலும்பு கரெக்டாக அந்த மனுஷன் அந்த உடம்பு அங்கே வந்து இணையிறது. அவன் அவனுடைய எலும்புகள் அங்கே வந்து இணையிறது. கால் எலும்பு, கை எலும்பு, வீலா எலும்பு, எல்லாமே எலும்பு. அவனுடைய அந்த ஸ்கெலிட்டன், அந்த தலை ஓடு எல்லாமே வந்து கரெக்டாக டக்கு 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 டக்குன்னு இணையுது. பெரிய சத்தம் கேட்குது, ஒரு நாய்ஸ் ஏற்படுகிறது, எலும்புகள் வந்து ஒன்று சேருகிறது. எசேக்கியேல் ப்ரோஃபஸை பண்ணும் பொழுது அங்கே ஒரு அசைவு ஏற்படுகிறது, அங்கே ஒரு நாய்ஸ் ஏற்படுகிறது. நாய்ஸ் எதை குறிக்கிறதுன்னா ரிலீஜியஸ் டிஸ்டர்பன்சஸ், ரிலீஜியஸ் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுகிறது. வார்த்தையை உரைக்கும் பொழுது அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அங்கே சிலர் தர்க்கம் பண்ணுவார்கள், யாருக்கு விரோதமாக பேசுவார்கள், டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் அது எலும்புகளை ஒன்று சேர்க்கிறது. அதன் என்ன சொன்னால், நீ எலும்புகள், நீ வந்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லப்பட்டது. எப்படி தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்க வேண்டும் அதையும் கர்த்தர் தான் சொல்கிறார். இவன் சொந்த கருத்தை சொல்லக்கூடாது. என்றைக்குமே நம்முடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ப்ராஃபிட் அதை குறித்து என்ன வியாக்கியானம் கொடுக்கிறார், என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார், அதை பார்த்து தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். சொந்த கருத்துக்களை ஒரு பாஸ்டர் பேசக்கூடாது. பிரசங்கம் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதுக்கு அக்யூரட்டாக தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் எசேக்கியேல் தன் சொந்த கருத்தை பேசலை, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் சொல்லுகிறோம். எலும்புகளே நீங்கள் வந்து உயிரடையுங்கள். இதை என்ன செய்யறது, தோல் உண்டாகும், உங்களுக்கு சதை உண்டாகும். அங்கே கடைசியாக அங்கே தோல் வருகிறது. இப்பொழுது அங்கே வந்து ஜீவன் இல்லை, அதில் உயிர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரம்புகள் மாம்சங்கள் உண்டானது, தோலினால் மூடப்பட்டது. ஆனால் எட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம்,
ஆனாலும்
அவைகளில் ஆவி இல்லா இருந்தது. There was no breath in them. ஆனால் அவைகளில் ஆவி இல்லை. ஆவி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள ஆவி இருக்கிறது. ஆவி இல்லைன்னா அது வெறும் பிரேதமாக மாறிடும். ஆவி தான் முக்கியமானது. ஆனால் இப்பொழுது ஆவி இல்லை. ஆவி வர்றதுக்கு அவன் இன்னொரு முறை தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்,
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று.
சரி பாருங்க, இப்பொழுது அவன் ரெண்டாம் முறை தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ரெண்டு முறை ப்ரோபசை பண்ணுகிறான். இப்பொழுது என்ன சொன்னா, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒன்பதாம் அவசரத்தில் அவிதமாக வாசிக்கிறோம், ப்ரோஃபஸை அண்ட் டு த விண்டு. முதல்ல வந்து ப்ரோஃபஸை அண்ட் டு த போன்ஸ், அந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்கதரிசன உரை, முதல் ப்ரோஃபஸி. இப்பொழுது எசேக்கியேல் மறுபடியும் தீர்க்கதரிசன உரைக்கிறோம், ப்ரோஃபஸி அண்ட் டு த விண்டு. இதோ அந்த நான்கு காற்றுகளை குறித்து நீ தீர்க்கதரிசன உரை. அப்பொழுது நாலு காற்றுகளும் இந்த கொலையுண்டவர்கள் மேலே நீ அவர்கள் மேலே ஊது என்று சொல்லும் பொழுது அந்த காத்துகள், நாலு காத்துகள் வந்து அவங்க மேலே ஊதும் பொழுது அவங்க உயிரடைந்து பெரிய சேனையாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு பெரிய சேனையாக நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பத்தாம் வசந்த வாசிக்கலாம்,
எனக்கு கற்பிக்கிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள்.
இதோ அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். கிரேட்டஸ்ட் ஆர்மியாக இருந்தார்கள். இன்வின்சிபிள் ஆர்மி, எக்ஸீடிங் ஆர்மி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. அவ்விதமான ஒரு பெரிய சேனையாக நின்றார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு விஷன். அதனால் இந்த விஷன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொருந்துகிறது, மணவாட்டிக்கும் பொருந்துகிறது. காம்பவுண்ட் மீனிங்காக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொருத்தலாம், நம்ம பிரைடுக்கும் பொருத்தலாம். நம்ம வந்து புறஜாதி மணவாட்டியாக இருக்கிறோம். எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் வந்து இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிறார்கள். இது உலர்ந்ததாக இருக்கிறது. ஏன் உலர்ந்த? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம மறுபடியும் பாபிலோன்லேருந்து அங்கே எருசலேமுக்கு வருவோமா என்று நம்பிக்கை இழந்து போனார்கள். 70 வருஷமாக பாபிலோன்லே கேப்டிவ்ஸாக இருக்கிறாங்க, சிறைகளாக இருக்கிறார்கள். எப்படி நமக்கு வந்து நம்முடைய சொந்த தேசத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களை பிரேத குழியிலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். 13 வசனத்தை வாசிக்கலாம்,
என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன்.
உங்களை பிரேத குழியிலிருந்து, நீங்க செத்து போயிட்டீங்க, உங்க எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது, ஜீவன் இல்லை, உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறீர்கள், நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிரேத குழியில இருக்கிறீங்க, உங்களை பிரேத குழியிலிருந்து நான் வெளிப்பட பண்ணும் பொழுது நானே கர்த்தர் என்பதை அறிவீர்கள். அதன் பின்பு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
நான் வந்து உங்களுக்குள்ள ஆவியை வைப்பேன், உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வரும், ஜீவன் அடைவீர்கள். உங்களை பாபிலோன்ல இருந்து நான் எருசலேமில் கொண்டு வைப்பேன், அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை அறிவீர்கள். அது உண்மையில் நடந்து விட்டது. இப்பொழுது மறுபடியும் அது நிறைவேறுது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன், சரித்திரம் மறுபடியும் மறுபடியுமாக வருகிறது. அது ஏற்கனவே நிறைவேறிட்டது, இனிமேலும் அது நிறைவேறுகிறது. அது அவங்களுக்கு மாத்திரமல்ல, அது நமக்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படி பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பாட புஸ்தகத்துக்கும் பைபிளுக்குள்ள வித்தியாசம். பாட புஸ்தகத்தை ஒரு லெக்சரர் வந்து படிச்சுட்டு அவர் பிரசங்க அவர் வந்து லெக்சர் பண்ணலாம். ஆனால் இங்கே இதை தேவனுடைய வார்த்தையை போதிப்பதுக்கு அவருக்கு ஒரு பாஸ்டருக்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் வேணும். அந்த அனாய்ச்சிங் இல்லாதபடி அவர் போதிக்க முடியாது. அவருக்கு ரெவலேஷன் வேணும். அதனால் காட்ஸ் வேர்டை நம்ம வந்து வெளிப்பாட்டின்படி தான் தெரிந்து கொள்ள முடியும். மூளை அறிவின்படி அல்லது படிப்பு நாலேஜினால் தெரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது என்னென்னா, முதல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவங்களுக்கு வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அவர்கள் ஆவியை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் வசனத்தில் அவிதமாக வாசிக்கிறோம், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது, இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னென்னால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ அஞ்சாம் வசனம், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஏற்கனவே அங்கே சொல்லியாச்சு. முதல் ப்ராபசி நல்லா நீங்கள் புரிய வேண்டும், முதல் ப்ராபசியிலேயே ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லியாச்சு. ஆனால் ஆவியை அனுப்பலை. அது முதல் ப்ராபசியிலே அது அடங்கி இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆவியை அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆனால் ஆவியை அனுப்பலை. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பாகம் நிறைவேறியிருக்கு, இன்னொரு பாகம் நிறைவேறலை. ஒன்று வந்து நிறைவேறி அது சரித்திரமாக மாறிவிட்டது, இன்னொன்று வந்து இன்னும் அது ப்ராபசியாக இருக்கிறது, அன்ஃபுல்ஃபில்டு பார்ட்ஸ். அது புதுசாக சொல்லலை. ரெண்டாம் திருப்பு சொன்ன தூர்க்க தரிசனம் புதுசு கிடையாது. இட்ஸ் நாட் அ நியூ ப்ராபசி. அது ஏற்கனவே சொல்லி இருக்குது, ஆனால் அது நிறைவேறலை. அது நிறைவேறுவதற்கு அவன் மறுபடியும் அதை சொல்ல வேண்டியதாக இருக்கு. எல்லாமே அக்யூரட்டாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை ரொம்ப அக்யூரட்டாக இருக்கு. எழுத்தின் உறுப்பு கூட அழிஞ்சு போகாது. அவன் ஏற்கனவே முதல் ப்ராபசியில் ஆவியை அனுப்புவேன் கத்த சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய, எலும்புகள் சேர்ந்தது, நரம்புகள் வந்தது, தசைகள் வந்தது, தோலினால் மூடப்பட்டது, ஆனால் ஆவி இல்லை. ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்குதே, ஆனால் அது நிறைவேறலை. அன்ஃபுல்ஃபில்டு ப்ராபசி, நிறைவேறாத தீர்க்க தரிசனம். அது நிறைவேறுவதற்கு இவன் இன்னொரு முறை தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதாக இருக்கு. அதனால் பூமியில் இருக்க நான்கு காற்றுகளும் வந்து அந்த கொலையுண்டவர்கள் மேலே ஊது என்று நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் வந்து உயிர் அடைவார்கள். அதனால் உயிர் அடைவதற்கு ரெண்டாவது ப்ராபசி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது அவர் உயிரடைந்து தே வில் பிகம் எ கிரேட் எக்ஸீடிங் ஆர்மி, இன்வின்சிபிள் ஆர்மி என்று சொல்லுகிறார். ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாக மாறுவார்கள். ஒருத்தர் அவங்கள ஜெயிக்க முடியாது. இஸ்ரேல் நாட்டை யாரும் ஜெயிக்க முடியாது. அதே போல மனவாட்டியை யாரும் ஜெயிக்க முடியாது. இன்வின்சிபிள் ஆர்மி அப்படி என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அதனால ப்ரோஃபசி அண்ட் டு த வின்ஸ், நீ வந்து அந்த காற்றுகளை நோக்கி தீர்க்க தரிசன உரை. அது அன்ஃபுல்ஃபில் ப்ராபசி. அவன் உரைக்கும் பொழுது இதை காற்று அங்கே வந்தது, ஆவி அவர்களுக்குள்ளே வந்தது. என்ன சொன்னால், எக்ஸீடிங் கிரேட் ஆர்மியாக மாறினார்கள். இதுதான் இப்பொழுது நடக்குது. அவங்களுக்கும் நடக்குது, நமக்கும் நடக்கு. உலகத்தில் ரெண்டு ஜாதி தான், ஒன்று யூத ஜாதி, இன்னொன்று வந்து புறஜாதி. நம்ம ஜென்டைல்ஸ், அவங்க வந்து ஜூஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாரோ அது தான் நமக்கு செய்கிறார். அவங்க நேச்சுரல் இஸ்ரேல், நமக்கு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். அவங்களுக்கு எப்படி ரெடாம்ஷனோ அதே தான் நமக்கு. அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சால் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு வந்து ஒரு டைம் பீஸாக வைத்திருக்கிறார். உலகத்தினுடைய நாட்காட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்பொழுது நேரம் என்ன ஆச்சு, உலகத்தின் முடிவு நேரம் வந்திருக்கிறது என்பதை அதை வச்சு பார்க்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ஒரு நேஷனாக இருக்கிறார்கள், ஒரு பெரிய ஜாதியாக இருக்கிறார்கள், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ஒரு தேசமாக இருக்கிறார்கள். அது அவங்கள ஆண்டவர் அப்படி மாற்றிருக்கிறார். அதே போல் நம்மளை பிரைட் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாக இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை வந்து நெருங்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு போயிடுவார். யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. நத்திங் வில் ஹார்ம் ஹேர், நாட் ஈவன் டெத். சாத்தான் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் ஹேர். சீஸ் அன் இன்வின்சிபிள் ஆர்மி என்று பிரதம் வந்து மணவாட்டியை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க எப்படி பெரிய சேனையாக இருக்கிறார்களோ, இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாது. அவங்க தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததியர். ஆண்டவர் அவர்களை மறந்து விடுவதில்லை. அதே போல் ஆண்டவர் தம்முடைய பிரைடை மறப்பதில்லை. கடைசி காலத்தில் ஒரு மணவாட்டியை கொண்டு வந்திருக்கிறார். அவள் இன்வின்சிபிள் ஆர்மியாக இருக்கிறார். சாத்தான் நம்மகிட்ட ஜெயிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது, அந்த பட்டயம் இருக்கும் பொழுது, பிசாசு எப்படி உங்களை மேற்கொள்ள முடியும்? வேற எல்லாரையும் மேற்கொள்ளலாம், ஆனால் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது. நம்மகிட்ட பட்டயம் இருக்குது, ஹல்லேலூயா. நம்மகிட்ட தேட்புல் இருக்கிறது, நம்மகிட்ட ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இருக்கிறது. நம்ம அந்த வார்த்தையினாலே மேற்கொள்ள முடியும், ஹல்லேலூயா. அதனால் முதல்ல ஒரு ப்ராபசி 4 திருப்பி 9 இன்னொரு ப்ராபசி, 2 அங்கே சொல்லப்படுகிறது. முதல் ப்ராபசிலே எல்லாமே இருக்கிறது. ஆனால் வந்து அந்த ஜீவன் அடைய வேண்டுமென்றால் இன்னொரு முறை வந்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அந்த நேரம் இப்பொழுது அந்த நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்போ 2 ப்ராபசை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை எப்படிங்கிறத நீங்கள் பிரசங்கத்தை கடைசி வரை கேட்கணும். இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? அதே போல தான் கத்தர் கேட்கிறார். அன்னைக்கு சைக்கிள் தீர்க்கதரிசி, இன்னைக்கு பிரதர் பென்ஹாம். ஆண்டவர் என்ன சொன்னா கேட்கிறார், என்ன கேட்கிறார் என்றால், சூப்பர் சர்ச்சு வருமா? சபை எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, சாபனம் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. மெசேஜில் நிறைய குழப்பங்களை சத்ரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். காலையில் சொன்னேன், ஒரு 3 சர்ச்சு இருக்குது. அதை நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இது பாட்டுவேடில் இருக்குதா? இந்த பாஸ்டருக்கு வந்து சரியான நாலேஜ் இல்லை. இவர் வந்து தேவனால் அழைக்கப்படாதவர். அவர் என்னத்தையோ படிச்சுக்கிட்டு சொல்லுவார். அது பாட்டுவேடு. அந்த வந்து அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த பாஸ்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவும் முடியாது. அது ஆண்டவரால் கொடுக்கப்படணும். அவரால் கொடுக்கப்படாமல் அவராக முயற்சி செய்து அதை கொண்டு வர முடியாது. அது பாட்வேல், அந்த சபை வந்து பாட்வேலில் இருக்குது. இந்த சபை வந்து கள்ள உபதேசத்தில் இருக்குது. பல கள்ள உபதேசங்கள் உள்ளே இருக்குது. பக்கத்தில் பெயரக்கூடாது. ஆனால் உண்மையான சபை வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேலில் இருக்குது. காலையில் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி இப்பொழுது நீங்கள் சொன்ன இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, இவ்வளவு சாபனங்கள் இருக்கிறது, இந்த நேரத்தில் ஒரு சூப்பர் சர்ச்சு வருமா? கேன் தீஸ் போன்ஸ் லீவ்? இவ்விதமான குழப்ப நேரத்தில் ஒரு சூப்பர் சர்ச்சை ஆண்டவர் கொண்டு வர முடியுமா? ஒரு சூப்பர் ரேஸ் ஆண்டவர் கொண்டு வர முடியுமா? ஒரு இன்வின்சிபிள் ஆர்மியை கொண்டு வர முடியுமா? ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ஒரு சேனையை கொண்டு வர முடியுமா? சாத்தன் வந்து அவங்களுக்கு முன்பாக, அவளுக்கு முன்பாக பவர்லெஸ்ஸாக இருப்பான். அவன் செயலிழந்து போவான். கர்த்தர் மறுபடியும் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்போஸ்தல நடபடியை எழுதுகிறார். பிரமீடு இப்பொழுது ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது. பிரமீடு இப்பொழுது ஸ்டாண்ட் பண்ணியிருக்குது. ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் பிரமீடு என்ன செய்து இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறது. எப்படி விதமான ஒரு நேரத்தில், நம்பிக்கை இல்லாத ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சபை வருமா? இப்படி ஒரு பிலீவர்ஸ் வருவாங்களா? இப்படி ஒரு கூட்டம் வருமா? வரும். ஹல்லேலூயா. தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். நீ என்ன செய்யணும்? தீர்க்கதரிசனம் உரை. ஒரு முறை தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், மறுபடியும் நீ தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால் அது நிகழும். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். 14 வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம்.
அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று.
இதை நான் சொன்னேன், கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நேரத்தில் ஒரு சூப்பர் சர்ச்சு வருகிறது, ஒரு விசேஷித்த சபை வருகிறது. கரைதிரை இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான ஒரு சபையை நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் எபேசியர் 5:27 சொல்லியிருக்கிறார். அந்த சபை இப்பொழுது இருக்கிறது. பாஸ்டர் என்ன, அவங்க 4 புஸ்தத்தை படிச்சுக்கிட்டு பாஸ்டர் ஆயிருந்தாங்க, ஒரு அழைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க 4 பேரை சேர்த்துக்கிட்டு உடனே பாஸ்டர் ஆயிருந்தாங்க, ஒரு சபையை வந்து கூறு போட்டுக்கிட்டு போய் பாஸ்டர் ஆயிருந்தாங்க. இதெல்லாம் என்ன வேடிக்கை இது, இதெல்லாம் சூப்பர் சர்ச்சா இது. வேலை பார்த்துக்கிட்டே பாஸ்டர் ஆயிருந்தாங்க. இதெல்லாம் என்ன பாஸ்டர், இப்படிலாம் இருக்குது. இது மத்தியில் தான் ஆண்டவர் ஒரு சூப்பர் சர்ச்சை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரால் பொய் சொல்ல முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. எபிரேயர் 6:12 வாசிக்கிறோம், தேவ எவ்வளவேனும் அவர் பொய்யுறையாத தேவன், அவர் சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், பவுல் மூலமாக சொல்லியிருக்கார், கடைசி காலத்தில் கரைதரை இல்லாத ஒரு சபை இருக்கும், பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள ஒரு சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கடைசியில் ஒரு பிரைடு அச்சீவ் பண்ண போகிறார், ஒரு வெர்ஜின் பிரைடு, வேர்ட் பிரைடு அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே அது நிறைவேறும், இந்த இடத்துல அது நிறைவேறும். உங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும், நீங்கள் அதை காண வேண்டும். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அது நிறைவேறினது. அதே போல கடைசி நாட்களில் என்ன செய்வென்றால், ஒரு பிரைடு வரும்னு சொல்லும் பொழுது அது நிறைவேறுமா, நிறைவேறும். கர்த்தராகி கர்த்தர் சொல்லியிருக்கிற அது நிறைவேறும். ஆமென், ஆமென். ஃபீஸ்ட் ஆஃப் டெம்பர்ட், ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோனமெண்ட், அப்படி ரெண்டு இருக்கிறது. மொத்தம் 7 பண்டிகை. லேவியராகம் 23 வாசிக்கிறோம், ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டேகோஸ்ட் அங்கே வருகிறது. அதன் பின்பு 7 மாதம் 1 தேதி ஃபீஸ்ட் ஆஃப் டம்பர்ஸ் எக்கால பண்டிகை வருகிறது. 7 மாதம் 10 தேதி அங்கே ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் வருகிறது. இப்போ ஃபீஸ்ட் ஆஃப் டம்பர்ஸ் 7 மாதம் 1 தேதி லேவியராகம் 23:24 வாசிக்கிறோம், வாசிக்க நேரம் இல்லை. ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். அவங்க தேசமங்கில எக்காலத்தை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு எருசலேமுக்கு வர வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நாமம் விளங்கப்பட்ட ஸ்தானத்துக்கு வர வேண்டும். எதற்காக, பாவ நிவிர்த்தியை பார்க்க, பாவ நிவிர்த்தி பண்டிகைக்கு வர வேண்டும். பாவ நிவிர்த்தி பண்டிகையில் ஜனங்களுடைய பாவ நிவிர்த்தி செய்வதற்காக, இது ஆரோன் தனக்கென்று ஒரு காளையும் ஜனங்களுக்காக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் அவன் அடிக்க வேண்டும், ஒன்று போக்காடு, இன்னொன்று பலியாடு. இவ்விதமாக அங்கே செய்யும் பொழுது அந்த பாவ நிவிர்த்தி பண்டிகை எப்படி நடக்கும் என்பதை லேவியராகவும் 16 வாசிக்கிறோம். இந்த பாவ நிவிர்த்தி பண்டிகைக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க எக்காலத்தை ஊதும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்டு அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். உலகத்தில் 80 இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 80 நேஷன். சைட்டஸ் வந்து அவர்களை சிதறடைத்தான். தேவாலயம் ஆனது இடிக்கப்பட்டது, கிபி 70 இடிக்கப்பட்டது. இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று அவர்களே இயேசுவின் இரத்தப்பழியை கேட்டு வாங்கினார்கள். அதனால் தீத்து வந்து அதை இடிக்கும் பொழுது உலகத்தில் 80 சிதறடிக்கப்பட்டாங்க. பின்பு இப்பொழுது 1948 மே 14 இஸ்ரவேல் என்று நாடு உருவானது. 1946 மே 7 அங்கே இஸ்ரவேல் அங்கே கொடியானது பறக்கப்பட்டது. 6 முனைகளை கொண்ட தாவீதின் நட்சத்திரமாகிய அந்த கொடி பறக்கப்பட்டது. உலகத்தில் ரொம்ப ஆச்சரியம். 1900 நாடை இழந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய நாட்டை பெற்றிருக்கிறார்கள். அதான் பாருங்கள், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போவார்களா, இஸ்ரவேல் என்று நாடு மறுபடியும் உருவாகுமா, அது முற்றிலும் அழிக்கப்பட்டது. 80 சிதறடிக்க அந்த எலும்புகள் சிதறி கிடக்கிறது. 80 அந்த எலும்புகள் சிதறி கிடக்கிறது. இந்த எலும்புகள் வந்து உயிரை ஒன்று சேருமா? அவர்கள் தங்களுடைய தேசத்திலே ஒன்று சேர்வார்களா? இதோ நீ அந்த தீர்க்க தரிசனம் வரை நீ எக்கா அங்கே எக்காலத்தை ஊதும் பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தார்கள். நீ தீர்க்க தரிசனம் வரை அங்கே எக்காலம் ஊதும் பொழுது எக்கால பண்டிகை செவன் ட்ரம்பட்ஸ், அந்த ட்ரம்பட்ஸ் என்ன செய்கிறது என்றால் அவங்கள ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது. அவர்கள் வந்து என்ன சொன்னால் அந்த பலியை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இப்பொழுது இயேசுவை மறுபடியும் அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் கர்த்தர், நம்ம சிலுவையில் அறைந்தது தவறு என்பதை நினைத்து அவர்கள் புலம்ப வேண்டும். அவர்கள் மறுபடியும் பலியை கொண்டு வரக்கூடாது. பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாய்விட்டது. ஆனால் பலியை அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்த பலியை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் புலம்ப வேண்டும். இப்பொழுது வந்து சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ராபசி நிறைவேறிட்டு. 80 நாடுல இருந்த யூதர்கள் கேரளாவில் இருந்தாங்க, மிசோரமில் இருந்தாங்க, நம்ம நாட்டிலையும் இருந்தாங்க. எல்லோரும் தங்களுடைய இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்களுடைய சினகாக் அவங்க ஜபாலயம் வைத்திருந்தாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஃபிஃப்த் ட்ரம்பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு போர், சிக்ஸ்த் ட்ரம்பட் செகண்ட் வேர்ல்டு போர். இந்த ட்ரம்பட் என்ன செய்திருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. பிரேத குழியிலிருந்து அவர்கள் வந்தார்கள். 12-13 வாசிக்கலாம்.
ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்தில்
பிரேத குழியிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணி நான் உங்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் சொல்கிறார். பிரேத குழிகள், 80 நாடுகளும் அவங்களுக்கு பிரேத குழிகள். ரஷ்யாவில் அவர்கள் அநியாயமாய் கொல்லப்பட்டார்கள், ஸ்டாலினால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஜெர்மனியில் ஹிட்லர்னால் கொல்லப்பட்டார்கள், இத்தாலியில் முசோலினால் கொல்லப்பட்டார்கள். 80 நாடுகளும் 80 பிரேத குழிகள். அந்த பிரேத குழியில் அவங்க பாடுபட்டாங்க, அநியாயமாய் கொலை செய்யப்பட்டார்கள். ஹிட்லர், முசோலினி, எய்க்மென் என்ற கொடுங்கோல் மன்னர்கள் யூதர்களை பகைத்து கொன்றார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன, அந்த பிரேத குழியிலிருந்து அவங்க காட்ஸ் ப்ரொவைடட் பிளேஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்துட்டாங்க. தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டா? நிறைவேறிட்டு. முதல் ப்ராபசி நிறைவேறிவிட்டது. வேர்ல்டு வார் என்ன, வேர்ல்டு வார் என்ன செய்தால் அவங்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. அதனால் அந்த வேர்ல்டு வார் டெம்பர்ஸாக இருக்குது, பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. தேவர் கேதர்டு இன் த ப்ராமிஸ் லேண்ட். இப்பொழுது எதுக்காக காத்திருக்கிறாங்க? வெயிட்டிங் ஃபார் மெசையா. ஹல்லேலூயா. அவங்க கேதர்ட் ஆயிட்டாங்க, ஆனால் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 1948 வருஷத்துலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக? மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரெண்டு சாட்சிகள் வருவார்கள். மோசஸ் அண்ட் எலைஜா, வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம். என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தவர்களாய் 1260 நாள் வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 7 நீங்கள் அங்கே 4 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்தத்திலும் 12,000 144,000 பேர் மீட்கப்படுகிறார்கள். இன்னும் அவங்களுக்கு ஜீவன் வரலை. அவங்க அவங்க எலும்புகள் ஒன்று சேர்ந்து விட்டது. அவங்களுக்கு பாடி வந்து விட்டது, தோல் கூட வந்துட்டு, நரம்பு சதைகள் எல்லாமே வந்து விட்டது. ஆனாலும் என்னென்னா அவங்களுக்கு அவங்க அந்த பாடி அப்படியே நிற்கிது, இன்னும் அது ஜீவன் வரலை. அந்த ஜீவன் வரணும்னா மோசஸ் என்ன லைஜா வர வேண்டும். வெளிப்படுத்தல் 11 சொல்லப்பட்ட அந்த மோசஸ், அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து அவங்க 1260 நாள் 3.5 தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, அதான் 2 திருப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவங்களுக்கு ஜீவன் வந்துடும். ஐயோ, நாங்கள் மேசியாவை கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் அழுது புலம்புவார்கள். அங்கே சகரியா 12:10 வாசிக்கிறவங்க தங்களுடைய தலைப்பிள்ளையும் மறித்து போகும்பொழுது எப்படி புலம்புவார்களோ அதே போல் அவள் புலம்புவார்கள். அவர்கள் மேல் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன். 144,000 வில் பி சீல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதனால் ரெண்டாவது ப்ராபசி அவங்களுக்கு வரல. ரெண்டாவது ப்ராபசிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஜீவனை அடைய வேண்டும், ரெடெம்ஷன் பெற வேண்டும். ரொம்ப அக்யூரேட்டாக நடக்குது. வேத வசனம் ரொம்ப அக்யூரேட்டாக நிறைவேறும். Gathered in the provided place, but they are waiting for the redemption. They are waiting for the second prophecy. இன்னும் அவர்கள் ஜீவனை அடையவில்லை. அதே போல் நமக்கு எடுத்துக்கும் பொழுது 7 gospel trumpets. ஒவ்வொரு காஸ்பலும் ஒவ்வொரு ரகாலத்து செய்தியும் வந்து ட்ரம்பட்டாக இருக்கிறது. அதனால் 7 ஏஞ்சல்ஸ், பவுல் இரேனிஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரன்கேன், இவங்க வந்து எக்காலத்தை ஊதுகிறார்கள். காஸ்பல் ட்ரம்பட்டை ஊதும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்மளும் பிரேத குழியில் இருந்தோம், உலர்ந்த எலும்புகளாக இருந்தோம். இப்பொழுது இந்த காஸ்பல் ட்ரம்பட்டை நம்ம கேட்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உயிர் அடைகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது 7வது ட்ரம்பட் ஊதப்பட்டு கொண்டிருக்குது. 7th ஏஞ்சல், 7வது தூதன் எக்காலம் ஊதினான். ஹல்லேலூயா. 7th ட்ரம்பட்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எக்காலங்கள், 7 பேர் எக்காலத்தை ஊதுகிறார்கள். நம்ம இப்பொழுது எங்கே வந்துட்டோம் என்றால், பிரேத குழியிலிருந்து. என்ன பிரேத குழி? டினாமினேஷனல் கிரேவ்யார்ட். ஒவ்வொரு டினாமினேஷனும் கிரேவ்யார்டாக இருக்குது, பிரேத குழியாக இருக்குது. அதனால் இந்த சர்ச்சா, ஏஜி சர்ச்சா, அது ஒரு பெரிய பிரேத குழி. நிறைய பேர் அங்கே கிடக்கிறாங்க, செத்து கிடக்கிறாங்க. சில மெசேஜ் சர்ச்சும் செத்த சபையாக இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். எல்லாம் ஸ்தாபனங்கள் எல்லாமே கிரேவ்யார்ட்ஸாக இருக்கிறது. 969 கிரேவ்யார்ட்ஸ் இருக்குது. இதில் செத்து கிடந்த ஆத்துமாக்கள் அங்கே வந்து எக்காலத்தை ஊதும் பொழுது எலெக்டட் பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிரேத குழியிலிருந்து இப்பொழுது வார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கோம்? ஆண்டவர் எங்கேருந்து கொண்டு வந்தார்? பிரேத குழியிலிருந்து கொண்டு வந்தார். சிஎஸ பெந்தகோச பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் பாருங்க, பிரேத குழியிலிருந்து இப்போ நம்ம கேதர்டு, எங்கே கேதர்டாக இருக்கிறோம்? அப்போஸ்லிக் டாக்டரினுக்கு வந்திருக்கிறோம். அவங்க வந்து பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். 80 நாடுகளிலிருந்து இப்பொழுது தங்கள் சொந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து 969 சாபனங்களிலிருந்து ஆண்டவர் பிரைடை இன்றைக்கு அப்போஸ்லிக் அங்கே டீச்சிங் கொண்டு வந்திருக்கிறார், அப்போஸ்லிக் ஏஜி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டார்க் டினாமினேஷனில் இருந்து, டார்க் கிரேவ்யார்டில் இருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங். எதுக்காக வெயிட்டிங் பண்ணுறோம்? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. செகண்ட் ப்ராஃபஸிக்காக காத்திருக்கிறோம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறது. அவங்களுக்கு எப்படியோ அப்படி தான் நமக்கு. அவங்க இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் ஜீவன் வரல. நம்ம இன்னைக்கு வார்த்தைக்காக பார்த்து வந்துட்டோம். நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்காக காத்திருக்கோம், மனுஷகுமாண்ட ஊழியத்துக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் இப்பொழுது நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், அந்த செகண்ட் ப்ராபஸி அங்கே வருகிறது. செகண்ட் ப்ராபஸி வரும் பொழுது நம்ம ஜீவன் அடைகிறோம். ஆமீன். ஆமீன். 1963 முத்திரைகள் திறக்கப்பட்டது. அப்பொழுது என்னாச்சு? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அகைன். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:28, 30 வாசிக்கலாம்.
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
ஏதோ மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வரும் என்று இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது உலகமானது சோதோமின் நிலைமை அடைந்திருக்கும். இப்பொழுது எல்ஜிபிடி சமுதாயம் இருக்கிறது. ஆணை ஆண் விவாகம் செய்வது, பெண்ணை பெண் விவாகம் செய்வது, பைசெக்சுவல், இப்படிலாம் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. ஒரு காலத்திலும் இல்லாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அது கர்த்தருக்கு அருவறுப்பானது. சோதோமில் அதுதான் நடந்தது. இன்னைக்கு உலகம் சோதோம் குமாராவாக இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, முழு உலகமும் சோதோம் குமாராவாக இருக்கிறது. இப்படி சோதோமின் நிலைமையை அடையும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும். ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அது பிரதர் பிரனாம் மூலமாக வந்தது. பிரதர் பிரனாம் சன் ஆஃப் மேன் அல்ல, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. அந்த ஊழியம் மறுபடியும் வந்தது. த்ரீஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ஹீலிங், ப்ரோபசி, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட். அந்த ஊழியம் இயேசு செய்த அதே ஊழியமானது, அதே மாதிரி ஊழியம் மறுபடியும் வந்தது. இயேசு கிறிஸ்து நேற்று முன்னே என்று மாறாதவர் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். பிரதர் பிரணாமுடைய ஊழியம் அதை நிரூபித்து காண்பித்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் மாறாதவர் இருக்கிறார். அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாக செய்த அதே காரியத்தை அவர் இன்றைக்கும் செய்ய முடியும் என்பதை அங்கே உறுதிப்படுத்தி காண்பித்தார். இந்த சன்னத்மேன் மினிஸ்ட்ரி பிரதர் பென்காம் மூலமாக வந்தது, இன்றைக்கு நம்ம மூலமாக அது கண்டினியூ ஆகி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. முதல்ல நீ தீர்க்க தரிசன உரை, பிரதர் பென்காம் என்ன சென்றால் உலகத்தை 7 முறை சுற்றி அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனது அங்கே அங்கங்கே வந்து சபைகள் எழும்பினது, எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, தசைகள் வந்தது, இதோ தோல் அங்கே வந்தது. தோல் தான் ஐடென்டிட்டி குறிக்குது. எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான், எல்லாருக்கும் சிவப்பாக தான் ரத்தம் இருக்குது. ரத்தத்தை வைத்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, உங்கள் தோலை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீங்கள் யார் என்பதை உங்கள் தோல் தான் வெளிப்படுத்தும். அதனால் இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துவிட்டது, நம்ம பிரைட் என்ற ஐடென்டிஃபிகேஷன் வந்துவிட்டது, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற ஐடென்டிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் என்ன ஜீவன் வர வேண்டும் என்றால் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வர வேண்டும். ஹல்லேலூயா. அது பென்காம் மூலமாக அது வந்தது. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் ஆனது. 1963-65 அவர் அந்த ஊழியத்தை செய்துட்டு நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டார், மனவாட்டிகிட்ட விட்டுட்டு போயிட்டார். அதே ஊழியத்தை நம்ம கண்டினியூ பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது வரும்? 6 முத்திரையின் பொழுது அது வரும். 6 முத்திரை என்னது? வெளிப்படுத்தல் 6:12-17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன், அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மேல் விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகையிலும் கண்மேலையும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மேலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியாண்ட கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் நாள் வந்தது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். சிக்தி சீல் 6 முத்திரை. 6 முத்திரையின் பொழுதுதான் அங்கே 2 சாட்சிகள் வருகிறார்கள். அப்பொழுது மகா உபத்திர காலம் அங்கே ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது என்ன ஏற்படும் என்றால் 144,000 பேர் அங்கே மீட்கப்படுகிறார்கள். உபத்திர காலத்திலே அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அப்பொழுது நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது. அதில் எழுதப்பட்ட வண்ணமாக சூரியன் கருப்பு கம்பளியாக மாறும், சந்திரன் ரத்தம் போலாக மாறும், நட்சத்திரங்கள் கீழே விழும், தேவனுடைய கோபாக்கினின் நாள் வரும். அது நேச்சுரலாக அவங்களுக்கு நடக்கும், நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நடக்குது. இன்றைக்கி சூரியன் வந்து என்ன சென்றால் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லும்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே வந்து பூமிக்கு தண்ணீருக்குள்ளே போகும், கிரேட் ஏர்த்குவேக் அங்கே ஏற்படுகிறது. சூரியன் கருப்பு கம்பளியை போல மாற்றினால் இன்றைக்கி சோபர மக்களுக்கு வார்த்தை பிரகாசமாக இல்லை, சந்திரன் ரத்தம் போல் ஆயிட்டு, சபையானது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் விழுந்தது என்றால் இந்த பாசஸ் எல்லாம் விழுந்து போனாங்க. ஒன்று வந்து வளருவாங்க அல்லது விழணும், ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒரு பாஸ்டர் வந்து குரோத் ஆகிட்டே போவார் அல்லது அவர் வீழ்ச்சி அடைவார், ரெண்டுக்கு மத்தியில் ஒரு இடம் கிடையாது. இந்த மெசேஜ் அப்படி செய்யுது, நீங்கள் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்க முடியாது, ஒன்று நீங்கள் வளரணும் அல்லது வீழ்ச்சி அடையணும். நட்சத்திரங்கள் விழுகிறது. இதோ இப்பொழுது என்ன ஜட்ஜ்மெண்ட் டே வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. லார்ட்ஸ் டேயில் நம்ம இருக்கிறோம், முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நம்ம லார்ட்ஸ் டேயில் இருக்கோம், கர்த்தருடைய நாளில் இருக்கிறோம். அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார், ஒயிட் விக்கு வைத்துக்கொண்டு சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். அவர் உலகத்தின் நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். பாருங்கள், அவங்களுக்கு நேச்சுரலாக நிறைவேறுது, நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைவேறுது. இந்த நேரத்தில் தான் என்ன செய்யறால் அந்த அங்கே மிகாவேல் அங்கே தோன்றுகிறார். அவங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. அவங்களுக்கு 7th trumpet, நமக்கு 7th seal. 7th trumpet parallel to 7th seal. அப்பொழுது என்ன சொன்னால் அக்காலத்திலே என்ன உங்கள் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற மிகாவேல் அங்கே தோன்றுவான். எக்காலத்திலும் இல்லாத உபத்திர காலம் அங்கே வரும். அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உன்னுடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்று தானியேல் 12:1 வாசிக்கிறோம். இங்கே நமக்கு வந்து வெளிப்படுத்தல் 10:1 7th seal. பின்பு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் சரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய கால்கள் அவனுடைய அக்னி சம்பங்களைப் போல் இருந்தது. தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன்னுடைய இடது பாதத்தை பூமியின் மேலும் வச்சு சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் அர்ப்பணித்தான். அப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது அவளை எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது ஏழு இடிமர்கள் சொன்னதை எழுதாதபடி முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அதன் பின்பு ஆறாம் வசனத்தில் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூனுடைய சத்தத்தின் நாட்களே வந்து எக்காலம் ஊதும் போது தேவரகசியம் நிறைவேறும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராபசி. ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராபசி. அதுக்கு பிறகு ரெண்டாவது ப்ராபசி வருகிறது. அது பிறகு ஏழு முறை சுற்றி பிரசங்கம் பண்ண பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி உலகம் எங்கிலும் அது போனது. முதலாவது ஹீலிங், ரெண்டாவது ப்ராபசி, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. இப்படி அது போகும் பொழுது இதான் என்ன சொன்னால் பாடி அங்கே உருவாகிறது. அங்கேங்கே சபைகள் உருவாகிறது, அங்கேங்கே பாஸ்டர்கள் உருவாகிறது, உலகம் எங்கிலும் பாஸ்டர்கள் உருவாகிறார்கள். எலும்புகள் சேருகிறது. கால் எலும்பு கரெக்டாக கால் எலும்புக்கு சேருது. இலா எலும்பு கரெக்டாக அங்கங்கே உடஞ்சி கிடக்குது, சரியாக வந்து சேருது. அதன் பின்பு கழுத்து எலும்பு வருகிறது. அதுக்கு பிறகு மண்ட ஓடு அது வருகிறது. இப்படியே கை எலும்புகள் வருகிறது. எல்லா எலும்புகளும் டக்கு டக்குன்னு சேருது. அவன் எலும்பு அவன்கிட்ட வந்து சேருது. எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கிறது எப்படி சேருது பாருங்க. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறது ஆச்சரியம். அதே போல் இன்றைக்கு பிரைடு வந்து உலகமெங்கிலும் இதோ செதறி கிடந்த நம்மை வந்து இன்னைக்கு வார்த்தையில் கொண்டு சேர்த்துருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரத்திலிருந்துலாம் அங்கேருந்து இங்கேருந்து இங்கே வரீங்க. ஏன்னா ரேப்சருக்கு முன்னதாக அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வரணும். அப்போ தான் ரேப்சரில் அவங்க பங்கு பெற முடியும். அதனால் இப்பொழுது எலும்புகள் ஒன்று சேர்ந்துருக்கிறது. அதன் பின்பு எலும்பு ஒன்று சேர்ந்தால் மற்றும் அதில் அங்கே உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் வேணும். மனுஷன் ஆண்டவர் பல சிஸ்டத்தில் வச்சுருக்கார். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, சுவாசிக்கிறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறது, யூரினரி சிஸ்டம் இருக்கிறது. இப்படி என்ன சேர்ந்தால அந்த வாஸ்குலர் சிஸ்டம், இரத்த ஓட்டம், இப்படி எல்லா சிஸ்டத்தையும் ஆண்டவர் வச்சுருக்கிறார் மனுஷன். அதே போல் என்ன நமக்குள்ளே எல்லா சிஸ்டமும் இன்றைக்கி வந்துச்சு. பிரைடுக்குள்ளே எல்லா சிஸ்டமும் வந்து விட்டது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து இணைஞ்சு விட்டது. இதோ தோலினாலையும் மூடிவிட்டார். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை நேச்சுரலாக பார்க்கும் பொழுது அவங்க ஒரு இன்றைக்கி ஒரு தேசமாக மாறிவிட்டார்கள். அவங்களுக்கு சொந்தமாக ஆர்மி இருக்கிறது, அவங்களுக்கு சொந்தமாக கொடி இருக்கிறது, அவங்களுக்கு சொந்தமாக கவர்மெண்ட் இருக்கிறது. அவங்க எல்லாமே ஒரு ஒரு தேசத்துக்கு என்னென்ன இருக்க வேண்டுமோ எல்லாமே அவங்களுக்கு வந்து விட்டது. அந்த பார்ட்ஸ், தசைகள், நரம்புகள் எல்லாம் வந்து விட்டது. தோலினால் மூடப்பட்டது. இஸ்ரவேல் நாடுங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஐடென்டிட்டி அவங்க அடைஞ்சிட்டாங்க. நாம் இன்றைக்கி வந்து என்ன செய்ய வந்தால் நமக்கும் அந்த ஐடென்டிட்டி வந்து விட்டது. பெண்ணா வார்த்தையின் மேலே வார்த்தையை கொடுக்குறார். 1947 வருஷத்துலேருந்து 1965 வரைக்கும் 1120 செய்தி வார்த்தையின் மேலே வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த பார்ட்ஸ்லாம் உள்ளே வருது. அவர் சர்ப்பத்தின் வித்தை குறித்ததான வெளிப்பாடையும், அவர் ஏழு முத்திரைகளை குறித்த வெளிப்பாடையும், ஏழு சபைகளை குறித்த வெளிப்பாடுகள், இப்படி எல்லா டாக்ட்ரின்ஸும் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன மனவாட்டிக்குள்ளே எல்லா பார்ட்ஸும் எல்லா சிஸ்டமும் உள்ளே வந்து விட்டது. நம்ம ஒரு ஐடென்டிட்டியை பெற்று விட்டோம். நம்ம சாபனம் அல்ல, நம்ம மனவாட்டி என்ற ஒரு ஐடென்டிட்டியை தோலினால் மூடப்பட்டாச்சு. ஆனால் என்ன இல்லை, ஜீவன் வரல அவங்களுக்கு. இன்னும் ஜீவன் வரல நமக்கு. என்ன ஜீவன் என்ன, இப்பொழுது ஜீவன் வருகிற நேரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்கியரேட்டாக இருக்கு. நீ தீர்க்கதர்சன உரை, பிரதர் பிரணா தீர்க்கதர்சன உரைக்கும் பொழுது 1120 செய்தி, 1100 மெசேஜஸ் அவர் வந்து அங்கே கொடுக்கும் பொழுது அது சிடி ஃபார்மில் இப்பொழுது என்ன செய்யறால் அது ஆன்லைனில் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அவருடைய வாய்ஸையும் நீங்கள் கேட்கலாம். பிரணாமுடைய செய்தி எல்லா செய்தியும் வாய்ஸில் கேட்கலாம், உங்கள் செல்ஃபோன்லேயே நீங்கள் கேட்கலாம். அதனால் அந்த ப்ராபசி, அந்த ப்ராபசி வெளிப்படுத்தல் 10:1-7 வரைக்கும் சொல்லப்பட்ட ப்ராபசி வந்து அது முதல் ப்ராபசி. அதுதான், அதில் தான் எல்லா ப்ராபசியும் இருக்கிறது. இப்பொழுது ரெண்டாவது ப்ராபசி வர வேண்டும். நீ காற்றை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். அதே போல் இப்பொழுது என்ன சொன்னால் அந்த தூதன் என்ன சொல்லுகிறார், யோவானை பார்த்து என்ன சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 10:1 கடைசி வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்.
நீ வந்து அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து நீ தீர்க்கதரிசனம் மறுபடியும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார், அண்டர் ஹர் மெசேஞ்சர் சி வில் பிகம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். செய்தியாளர் கீழே ஏற்கனவே அது சொல்லியிருக்கு, ஆவிய உரைன்னு சொல்லியிருக்குது. அதுதான் அதுக்கு கீழே தானே ஒழிய, அது புது மெசேஜ் கிடையாது. மனவாட்டி செய்தி புது மெசேஜ் கிடையாது. ஏன் மெசேஜ் புது மெசேஜ் கிடையாது? தீர்க்கத்தை செய்தியில் இருந்து தான் சொல்கிறேன். பாஸ்டர் சாமியல் ஏதோ புது செய்தியை சொல்கிறார் கிடையாது. அதை நல்லா தீர்க்கத்தை செய்தியை படித்தா அங்கேருந்து தான் சொல்கிறேன், அங்கே இருக்க வெளிப்பாடை சொல்கிறேன். ஒருவேளை ஒரு பாஸ்டர் அதை படிக்கும் பொழுது பைபாஸ் பண்ணி போகலாம், நான் வந்து அதை கேட்ச் பண்ணுறேன். அதனால் பிரதர் பிரனா என்ன சொல்லுகிறார், பிரைட் அண்டர் ஹேர் மெசஞ்சர் சி வில் பிகம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அவள் செய்தியாளன் கீழே அவள் இந்த கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா, இதான் ப்ரோஃபசி அகைன். அதெல்லாம் யோவானை பார்த்து என்ன சொல்லுது, நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். அங்கே நம்ம எசைக்கிளை பார்த்து கத்த சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது ஜீவன் வரும். ஹல்லேலூயா. அது பிரணாம் வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சரெல்லாம் கொண்டு வந்துட்டார், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். ஆனால் ஒயிட் வாஷிங் பெயிண்டிங் வர வேண்டியதாக இருக்கு. கடைசி ரெண்டாவது தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது இந்த பிரைட் வாய்ஸ் என்ன செய்யுது என்றால் உலகம் எங்கிலும் போகிறது. வசனம் வாசிக்க நமக்கு போதுமான நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 22:16 என்ன வாசிக்கிறோம், சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேறு சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அது பிரணாமிட ஊழியம். 16 17 வசனத்தில் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தை நிறைய இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பாருங்க, இது பிரைட் மினிஸ்ட்ரி. அந்த 7 தூதனுடைய செய்தியின் கீழே இங்கே பிரைட் வாய்ஸ் இருக்கிறது. இது வந்து ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இது ஃபைனல் டச் ஆயிருக்கிறது. இப்பொழுது என்ன, பிரைட் வாய்ஸ் தீர்க்கதரிசி 7 தூதனுடைய செய்தியின் கீழே அந்த ரெண்டு அங்கே பிரைட் ப்ராஃபட் வாய்ஸும் போகுது, 7 தூதனுடைய சத்தமும் பிரைட் வாய்ஸும் போகும்பொழுது என்ன ஏற்படுகிறது, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது. இது வந்து என்ன செய்யறா, ஜீவனை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தான் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது. அதனால் மனவாட்டிக்கு ஒரு ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார். அந்த பிரைட் அதை செய்யணும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன சென்றால் பிரைடு மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் ஃபைனல் வாய்ஸாக இன்றைக்கு செயல்படுகிறார், கடைசி பாட்டை நிறைவேற்றுகிறார். இது என்ன செய்து அங்கே நாங்கள் தீர்க்கதரிசி செய்தி நாங்கள் வீட்டில் படிக்கிறோம், அங்கே கந்தேகா மந்திரி சொல்லுகிறோம், நீர் படிக்கிறது வந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தன் எனக்கு சொல்லட்டா எப்படி புரியும்? ஏசாயா 53 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு போகிறான், ஆனாலும் ஒருத்தன் வந்து சொல்லணும், பிலிப்பு வந்து சொன்னால் தான் அது புரியும். அதே போல் பிரணாம் அங்கே செய்தியை கொடுத்தாலும் ஒரு பாஸ்டர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகத்தின் கீழே அதை ஒன்று சேர்க்கணும். தீர்க்கதரிசி செதறி போட்டிருக்கிறார், அவர் எல்லா இடத்துலையும் செதறி போட்டிருக்கிறார். ஆனால் பாஸ்டருக்கு என்ன அநாயிட்டிங்க என்றால் செதறி போட்டதை ஒன்று சேர்த்து சொல்றது. அதுதான் நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம், இதுதான் ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த வெளிப்பாடுகளை ஒன்று சேர்த்து சொல்லும் பொழுது இந்த ரெவலேஷன் வந்து 7 thunders இருக்கிறது. இது மனவாட்டிக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. இது இன்வின்சிபிள் ஆர்மியாக மாற்றுது. பிரசங்கத்தை கேட்டு பார்த்தா, இந்த மெசேஜை கேட்டு பார்த்தா அவன் இன்வின்சிபிள் ஆர்மியாக மாறியும் ஒருத்தரும் எதுக்க முடியாது. பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை கேட்ட பிறகு வேறு பிரசங்கத்தை கேட்கணும் மனசு இல்லைன்னு எத்தனை பேரை என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன அது? இதுதான் பிரைட் வாய்ஸ். ஆண்டவர் அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ரியல் ப்ரீச்சரை வச்சிருக்கிறார். அவங்க வந்து என்ன, அந்த செய்தியை வந்து நல்லா பொருத்தி காமிக்கிறாங்க. அதை வந்து இந்த சத்தத்தை ஆண்டவர் இன்டர்நெட் மூலமாக உலகமெங்கிலும் போக வைக்கிறார். இது வந்து ஒரு கூட்டமான மக்களுக்கு அந்த ராப்சரிங் ஃபெய்த்தை கொடுக்கறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் தருகிறது, அவங்களுக்கு லைஃபை ரிலீஸ் பண்ணுகிறது. அப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, காலுண்டி நிற்கிறவங்க இப்போ வந்து வாக்கிங் பண்ணுகிறாங்க, இன்விசிபிள் ஆர்மியாக வாக்கிங் பண்ணுறாங்க. அவங்கள எதுக்க யாரும் முடியாது. தேர் இஸ் நோ ப்ரிவைலிங் பவர் ஆஸ் அ ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக். The gates of hell shall not prevail against it. இந்த வெளிப்பாடுகளை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு இதுக்கு தான் பயப்படுவான், இந்த வெளிப்பாட்டுக்கு தான் பயப்படுவான். இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற எதுக்கும் அவன் பயப்பட மாட்டான். இந்த வெளிப்பாடை தூக்கி போட்டுட்டா உடனே பயந்துருவான், ஓடிடுவான். பவர் ஆஃப் ரெவலேஷன், இட்ஸ் அ குயிக்கனிங் பவர், இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். ஹல்லேலூயா. எஸ்ஐக்கியல் ஆண்டவர் அந்த வேலியில் கொண்டு செல்கிறார். உலர்ந்த எலும்புகள் கிடக்குது. அதே போல் பிரதமர் லவோடேஷியன் சர்ச்சேஜ், அதுதான் வேலியாக இருக்கிறது. லவோதிக்கா சபையின் காலம், அது ஒரு வேலியாக இருக்கிறது, அது ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யறென்றால், எல்லா எலும்புகளும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது எலும்புகள் வருகிறது. இப்பொழுது மனவாட்டி மூலமாக இந்த செய்தி மறுபடியும் போகும் பொழுது, இந்த வெளிப்பாடுகள் போகும் பொழுது, செகண்ட் ப்ராஃபஸி, இந்த செகண்ட் ப்ராஃபஸி என்ன செய்கிறது என்றால் அவங்களுக்கு ஜீவனை கொண்டு வருது. ஹல்லேலூயா. பிரனான் செய்தி சோபரத்துலேருந்து ஒரு கூட்டமான மக்களை ஒன்று சேர்க்கிறது. இங்கே பிரைடு மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது என்றால் அவங்களுக்கு அது ஜீவனை கொண்டு வருகிறது, ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது வேலியில் இல்லை, நம்ம பள்ளத்தாக்கில் இல்லை, நம்ம உயிர் அடைந்து இப்பொழுது ஏழாவது சிகரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேட்ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. லவோதிக்கா அந்த பள்ளத்தாக்காக இருக்கிறது, லூக்வார்மாக வெது வெதுப்பாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. அவங்க பாபிலோனில் இருக்கிறாங்க, நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோபன கல்லறையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம இப்பொழுது ரெண்டாவது ப்ராபஸியில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேட்ஃபுல்ல வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹீலிங், வியாதிகளை சுகமாக்கினார். செகண்ட் புல், ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், மத்தேயு 21 அதிகாரத்தில் அத்திமரத்தை சபித்தார். இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிப்பாதிருப்பனாக, அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. மத்தேயு 24 அதிகாரத்தில் தேட் புல், ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட், செவன் சீல், ஆண்டவர் அங்கே பேரபிள் ஃபார்மாக, சிம்பிள் ஃபார்மாக அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரத்தில் செவன் சீலை நீங்கள் பார்க்க முடியும். அதன் பின்பு ப்ரீச்சிங் டு த லாஸ், காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் போதிக்கிறார். மத்தேயு 27 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, அவர் காவலில் உள்ள ஆத்துமாக்கள், நோவா காலத்தில் மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் பாதாளத்தில் இருக்கிறது, அங்கே போய் பிரசங்கம் பண்ணிடுறார். அதே போல் பிரதர் பென்காம் உடைய சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவர் ஹீலிங், லட்சக்கணக்கான பேர் சுகமானார்கள். Nothing will stand before you, not even cancer. உன்னுடைய ஜபத்துக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, கேன்சர் கூட நிற்க முடியாது. நிறைவேறினது. இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ப்ரோபசி எவ்வளோ லட்சக்கணக்கான ப்ரோபசி, ஒன்று கூட பொய்யா போகலை. அதன் பின்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது. அந்த ப்ரீச்சிங் டு த லாஸ்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. நமக்கு முதலாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, ரெண்டாவது எக்ஸ்கியூஸ் வரும்பொழுது நமக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன், அதன் பின்பு நம்ம ப்ரீச்சிங் டு த லாஸ்ட். ஆண்டவர் கதவை அடைச்சி விடுவார். அடைச்சி விட்ட பொழுது நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், ஒரு ஆத்மாவும் மீட்கப்படாது. இப்பொழுது கதவை அடைக்கப்படக்குள்ள முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்கள் உள்ளே வரணும். ஹல்லேலூயா. பின்பு லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது கதவு அடைக்கப்படும். அதன் பின்பு நம்ம பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட முடியாது, ஏன்னா கதவு அடைக்கப்பட்டு விட்டு. அந்த நேரம் நமக்கு நெருங்கி இருக்கிறது, நேரம் நெருங்கி விட்டது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் பீரியட் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார். நானும் அதுக்காக தான் காத்திருக்கிறேன். மேற்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப விதமான சீக்கல் போராட்டம், அதனால் சீக்கிரமாக ரேப்சர் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. 1963 2022 வரைக்கும் பிரைடு மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிரைடு ப்ரோபசி உரைக்கிறாள். எசேக்கியேல் 2 உரைச்சது போல இப்பொழுது ஆண்டவர் அந்த ஒரு நாளில் பிரனா மூலமாக உரைத்தார். இப்பொழுது மனவாட்டி மூலமாக அங்கே உரைக்கப்படும். ஏற்கனவே அது உரைச்சதில் இருந்து தான் இப்பொழுது அதை உரை திருப்ப உரைக்க வேண்டியதாக இருக்குது. நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரை உரைக்கும் பொழுது என்ன கொண்டு வருது? இது ஜீவனை கொண்டு வருது. அநேக சபைகள் செத்த சபைகளாக இருக்குது, மெசேஜில் செத்த சபைகள். அந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் பேச்செல்லாம் ரவுடியமாட்டிருக்கும், பரியாசம் பண்ணி சிரிக்கிறது. அந்த மாதிரிலாம் இப்போ பாஸ்டராக இருக்கிறாங்க. இந்த மனுஷன் வந்து ஒரு நல்ல சுபாவம் கிடையாது. எப்படி இவர் பாஸ்டர் ஆனார்? ஒரு நாலேஜ் கிடையாது. இதெல்லாம் செத்த சபைகள். அவங்களுடைய ப்ராபசி வந்து ஜீவனை கொண்டு வராது. தேவனால் அழுப்பப்பட்ட அந்த போதர்கள் வந்து அங்கே என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். அது அனாய்ச்சிங்கை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முதல்ல ஃபார்மிங் த பாடி, ரெண்டாவது கிவிங் ஆஃப் லைஃப். முதல்ல சரீரம் ஒன்று சேர்கிறது, அது சேர்ந்து விட்டது. இப்பொழுது பிரைட் மினிஸ்ட்ரி வந்து ஜீவனை கொண்டு வருது. அவங்க வந்து அங்கே பாடி ஒன்று சேர்ந்து விட்டது, ப்ராமிஸ் லேண்டில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு சாட்சிகள் வந்தால் தான் ஜீவன் வரும். அவங்களுக்கு இன்னும் வரல, நமக்கு இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. செகண்ட் ப்ராபஸியில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராபஸி முடிஞ்சு விட்டது. ஹல்லேலூயா. நமக்கு வந்து தோல் வந்து விட்டது, நரம்புகள் வந்து விட்டது, உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்துட்டு, எல்லா சிஸ்டமும் வந்து விட்டது. பாடி எல்லாமே கரெக்ட் ஆகிவிட்டது. ஆனால் அது நின்றுகிட்டு இருக்கு, ஜீவன் வரல. இப்பொழுது ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. த மெசேஜ் ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அண்டர் ஹர் மெசேஞ்சர் சி வில் பிகம் த ஃபைனல் வாய்ஸ். இந்த ஃபைனல் வாய்ஸ் நமக்கு ஜீவனை கொண்டு வருது. செகண்ட் ப்ராபஸி பார்த்தீங்களா, எப்படி அக்யூரட்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சாம்சனுக்கு மறுபடியும் முடி மலைச்சது. அவன் முடி கத்தரிக்கப்பட்டது, தலிலால் கத்தரித்து போட்டு விட்டால். இப்பொழுது மறுபடியும் முடி முளைத்து விட்டது, அந்த ஹேர்ஸ் வந்து விட்டது, அந்த ஜடைகள் வந்து விட்டது. அப்பொழுது இன்னும் ஒரு விசை கர்த்தாவே, ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் லார்ட் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் இழந்து போன பலன் மறுபடியும் வந்தது. சபைக்கு இன்னைக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கிறது, அந்த ஜீவன் வந்திருக்கிறது. Son of man prophecy, நீ வந்து தீர்க்கதரிசன உரை உரையும் பொழுது இந்த லிட்டரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்கு. என்னது? த லிட்டரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த டோக்கன் ஆஃப் லைஃப். அதுதான் டோக்கன், அந்த அடையாளம், அந்த டோக்கன். த லிட்டரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ டோக்கன். தாலி டோக்கன் கிடையாது. இந்த லிட்டரல் லைஃப் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே ஜீவனானது இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள வந்து இது அவருடைய வார்த்தையின்படி நடக்க செய்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் தன்னுடைய அசுத்தமான கரங்களை நம்ம மேல வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம காட்ஸ் ப்ராப்பர்ட்டியாக மாறிட்டோம். நம்ம தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய நேமை நம்ம காண்கிறோம். என்ன சொல்லுகிறார்? யோவான் தன்னுடைய பெயரை பார்த்தான். முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது கர்த்தர் முத்திரைகளை திறந்து அவனுடைய பெயரை அங்கே காண்பித்தார். John saw his name in the book when the lamb pulled the seal and a noise like thunder went forth. முத்திரைகளை திறந்து அங்கே எடி முழக்கங்கள் கேட்கும் பொழுது யோவான் தன்னுடைய பெயரை பார்த்தான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். He saw he was a part of the mystery. அவன் அந்த ரகசியத்தின் ஒரு பாகமாக இருக்கிறான். இன்றைக்கு ஏழாம் முத்திரையின் கீழ் நீங்க உங்களுடைய பெயரை பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. Under the seventh seal, you see your part of the mystery. அந்த ஏழாம் முத்திரையில நான் ஒரு பாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரைன்னா என்னது? அவருடைய கம்மிங் எப்படி இருக்குது? கத்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஒன்று தோசைக்கு நாலாவது இரம் பதினாறு பதினேழு. அதனால் அவர் இந்த கம்மிங் வந்து சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. சவுட் பிரதர் பென்னா மூலமாக உலகமெங்கிலும் போனது. 1966 பிறகு இப்போ நம்ம வாய்ஸ் டைமில் இருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், லாசரஸ் கம்ஃபோர்த் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 11:43 லாசர் உயிரோடு வந்தான். கம்ஃபோர்த் அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லாருமே வந்திருப்பாங்க. கல்லறைக்குழியில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. பேரை சொல்லி சொல்லுகிறார், லாசரஸ் கம்ஃபோர்த். அப்பொழுது லாசர் மட்டும் உயிரோடு வந்தான். இன்றைக்கு இந்த மெசேஜ் வந்து இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், உங்களை பிரேத கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. சோபன கல்லறையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகிறது. இஸ் அ வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. இது நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ட்ரம்ப் வந்து நம்ம மேலே போவோம். அதனால் நம்ம சவுட்டுக்கும் ட்ரம்புக்கும் மத்தியில் இருக்கிறோம். நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை ஸ்டார்ட் ஆகிவிட்டது, ஆனால் இன்னும் முடியலை. நம்ம மேலே போகும்பொழுது கர்த்தருடைய வருகை முடிவடையும், செவன் சீல் முடிவடையும். அதனால் நீங்கள் இன்றைக்கி செவன் சீலில் இருக்கிறீங்க, நீங்கள் செவன் சீல் விஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் சவுட்டில் இருந்து வாய்ஸுக்கு வந்திருக்கிறீங்க, ட்ரம்புக்காக காத்திருக்கிறீங்க. அந்த கர்த்தருடைய வருகை த்ரீ ஸ்டேஜஸாக இருக்கிறது. அந்த ட்ரம்ப் வரும்பொழுது கனிமை பொழுதிலே எல்லாரும் நம்ம மேலே எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது வாய்ஸ் என்ன செய்கிறது, ஒவ்வொரு ஆத்மாவையாவது உயிர்ப்பிக்கிறது, இண்டிவிஜுவலாக உயிர்ப்பிக்கிறது. ஆனால் ட்ரம்ப் வரும்பொழுது டோட்டலாக உலகத்தில் இருக்க எல்லா மனபாட்டியும் எலெக்டட் பீப்புளும் கனிமை பொழுதிலே மறுரூபம் அடைவார். ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரி நமக்கு இன்றைக்கி ரிவீல் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரிவீல் ஆகிருக்க இல்லை. செவன் சீல்னா நிறைய பேருக்கு தெரியாது, இன்னும் அது திறக்கலம்மாங்க. ஆனால் ரொம்ப இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, இங்கிலீஷ்லலாம் தீர்க்கதரிசி செய்தியை படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்னும் செவன் சீல் ஓப்பன் ஆகலை. சிலர் சீல் பக்கமே போக மாட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அண்டர் த செவன் சீல் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரி. நான் இப்பொழுது இந்த வாய்ஸில் இருக்கேன், நான் ட்ரம்புக்காக காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய பேரை நான் பார்க்கிறேன். இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது என்னுடைய பேர் அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் அந்த தண்டஸை கேட்கும் பொழுது அவனுடைய பேர் அழைக்கப்பட்டது. அவனுடைய பேரை ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபூசல கண்டான். இன்றைக்கு நம்முடைய பேரை நம்ம பார்த்து விட்டோம். ஆமே. நம்ம ஸ்பிரிச்சுவல் அமினீஷியா நம்மளை விட்டு நீங்கி விட்டது. ஆவிக்குரிய நினைவிழப்பு நீங்கி விட்டது. நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கதற்காக இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன செய்தார்? அங்கே ஆதாமை உருவாக்கிறார். அவனுக்கு வந்து எல்லா அங்கே எலும்புகளை கொண்டு வருகிறார், சதைகளை கொண்டு வருகிறார், எல்லா சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், வஸ்குலர் சிஸ்டம் எல்லாத்தையுமே கொண்டு வருகிறார். கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவன் இன்னும் அப்படி தான் நிற்கிறான். அவன் இன்னும் ஒரு உருவமாக தான் நிற்கிறானே ஒழிய அவனுக்கு இன்னொரு அவர் அடுத்தபடியாக அவன் சுவாசத்தை ஊத வேண்டும். அங்கே ஊதும் பொழுது அவனுக்கு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. ஆதி அவன் 2:7 வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவானான். ரெண்டாம் திருப்பு அவர் அங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வருகிறார், பின்பு அங்கே ஊதுகிறார். அதே போல் சீசர்கள் அந்த உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் அவங்கள மேலே ஊதினார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 20:22 வாசிக்கலாம்.
அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
இதோ அவர்கள் மேல ஊதினர். இப்பொழுது இரண்டாவது ப்ராபசி என்ன செய்கிறது என்றால் 4 திசைகளிலிருந்து காற்று வந்து அந்த கொலையுண்டவர்கள் மேல் அது ஊத கடவுது என்று சொல்லும் பொழுது அங்க ஊதினது அவங்க வந்து ஜீவன் அடைந்து விட்டார்கள். இயேசு ஊதினார், அவர்கள் பெந்தகோஸ்த நாளிலே பரிசுத்தாவியை பெற்றார்கள். காற்று வந்து அவர்களை வந்து அங்கே நடத்தை நிரப்பினது, அந்த இடத்தை அசைத்தது, அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார். அவர்களுக்கு ஜீவன் வந்தது. உலகமெங்கிலும் முதலாம் நூற்றாண்டிலே சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். பரிசுத்தாவின் வல்லமையினாலே கொண்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு பெரிய சேனையாக மாறினார்கள்.
ஆமென்.
அதே போல இந்த கடைசி காலத்தில் 4 winds 9 வாசிக்கலாம். ஏசாய்கேல் 37:9.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார்.
இதோ கொலையுண்ட இவர்கள் மேல ஊது 4 திசைகளிலிருந்து. அந்த 4 திசையிலிருந்து ஆவிகள் வந்து அவங்க மேல ஊதும் பொழுது அவர்கள் ஜீவனை பெற்றார்கள். அதே போல நமக்கு 4 spirits 4 winds என்னன்னா, அதான் லயன், ஆக்ஸ், மேன், லீகல். இந்த 4 winds 4 திசையிலிருந்து இந்த 4 winds வந்து நம்ம மேலே இன்னைக்கு ஊதுகிறது. ஹல்லேலூயா. இந்த அனாயிண்டிங் நம்ம மேலே வருது. இதோ லயன் அனாயிண்டிங், ஆக்ஸ் அனாயிண்டிங், மேன் அனாயிண்டிங், ஈகிள் அனாயிண்டிங், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட். இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு போர்ஷன் ஸ்பிரிட் தான். இன்னைக்கு நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அங்கே வரும் பொழுது நம்ம மேலே ஊதும் பொழுது நம்ம உயிர் அடைந்து விட்டோம். லிட்ரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளே வந்து விட்டது. ஹல்லேலூயா. நமக்குள்ள ராப்சரிங் ஃபெய்த் வந்து விட்டது. சாத்தான் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹலோ. 4 winds என்னது என்றால், lion, ox, man, eagle come into his body formed under the prophecy of son of man. இதோ தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் மூலமாக ஒரு மனவாட்டி உண்டாயிருக்கிறாள். அவள் மேலே இப்பொழுது ஆவி ஊதப்படும் பொழுது அவள் ஜீவனை அடைந்திருக்கிறாள். யார் யார் ஆவி பெறலோ அவங்கெல்லாம் செத்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மேலே ஆவி ஊதப்பட்டிருக்கிறது. ஆமீன். செகண்ட் ஃபோல்டு வந்து செவன் சீல் மெசேஜ் ஆகிருக்கிறது. செகண்ட் ப்ராபசி ஆஃப் த சன் ஆஃப் மேன் மெசேஜ். இப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாய் புறப்பட்ட செய்தி மனவாட்டியின் மூலமாக ரொம்ப விளக்கமாக அது போகும் பொழுது இதுதான் பிரத்தாக இருக்கிறது. அந்த காற்று ஊதப்படுகிறது. இப்பொழுது நம்ம சூப்பர் ரேஸாக மாறிட்டோம். என்ன இவங்களை மேற்கொள்ள முடியாது, இந்த பாசரை ஜெயிக்க முடியாது. அந்த பாசர்ட்டு தேவனுடைய வார்த்தை இருக்குது. இந்த சகோதரன் சகோதரியை ஜெயிக்க முடியாது, இவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்குது. யாரும் உங்களை தர்க்கம் பண்ணி மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு பைபிள் முழுசும் தெரியும், உங்களுக்கு தீர்க்கதரிசி செய்தி எல்லா வெளிப்பாடும் தெரியும். சும்மா வந்து வந்து பிழைப்பு தொழிலுக்காக இதை பாஸ்டர் ஆகிறவங்கெல்லாம் நம்மளா வந்து மேற்கொள்ள முடியாது. அவங்கெல்லாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. நீ தேவனால் அழைக்கப்படலை, நீ அனாயிட்டியும் பெறல, உனக்கு வேர்டும் தெரியாது, பைபிளும் தெரியாது. நீ என்ன ஊழியம் செய்கிற? நீ பேசாமல் விசுவாசியாக இருக்கணும். அனாயிண்டட் ப்ரீச்சராக இருந்து இருக்க வேண்டும். நம்ம அனாயிண்டட் ப்ரீச்சராக இருக்கிறோம். இதோ நம்ம வந்து என்ன இந்த ப்ரீச்சிங் வந்து இந்த ஜென்ரல் செகண்ட் ஃபோல்டு இந்த ப்ராபசி வந்து சூப்பர் ரேஸாக மாற்றுகிறது, இன்வின்சிபிள் ஆர்மியாக மாற்றுகிறது. இதுதான் செகண்ட் ஃபோல்ட் லைஃப் கேம். ஃபர்ஸ்ட் ப்ராபசி, செகண்ட் ப்ராபசி. நம்முடைய அம்மினிசியா நம்மளை விட்டு நீங்கி விட்டது. நாம் யார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானம் என்னது என்பதை அறிந்திருக்கிறோம். ரெகனைசிங் யுவர் பொசிஷன், சேலஞ்சிங் ஆஃப் த டெவில். சாத்தானை நம்ம சவாலுக்கு அழைக்க முடியும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் செகண்ட் ப்ராபசி வரும். அப்பொழுது நாலு காற்றுகளும் அந்த இது மேலே அந்த 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 பாடி மேலே மோதும் பொழுது ஊதும் பொழுது அவங்க ஜீவனை அடைவார்கள். இது ஒரு ஆண்டவர் நமக்கு ப்ராபசி சொல்லியிருக்கார். இப்போ அது நிறைவேறிட்டு இப்போ அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அங்கும் இங்கும் வார்த்தையை கேட்டு பாஸ்டர் உங்கள் மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எல்லாம் ப்ராபட் மெசேஜ் தான், என்னுடைய சொந்த மெசேஜ் கிடையாது, நியூ மெசேஜ் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்க ஆவிய குரு அந்த இதுதான் திருப்பி இப்போ வந்து ரெண்டாம் திருப்பு சொல்லப்படுது. பிரதர் பிரணாம் மூலமாக அது போனது, இப்பொழுது மனவாட்டி மூலமாக அது போகிறது. போகும்பொழுது இது என்ன ஏற்படுது என்றால் ஜீவனை கொண்டு வருது. ஆண்டவர் ப்ரோ சொல்லியிருக்கிறார், அப்படி ரெண்டாம் திருப்பு தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பிரதர் பிரணாம் எல்லாத்தையுமே ஊழியத்தை முழுசும் முடிச்சுட்டு போகலை, பிரைடுக்கு ஒரு பார்ட்ஸை விட்டுட்டு போயிருக்கிறார். அது பிரைடு அதை செய்ய வேண்டும், அவர் அதை செய்ய முடியாது, பிரைடு அதை செய்ய வேண்டும். அவர் முதலாவது தீர்க்கதரிசனம் உரைத்தார், இப்பொழுது நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரை. நீ என்ன சொன்னால் மறுபடியும் ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காலையும் ராஜாக்களையும் குறித்து நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். இந்த என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடானது இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. இது தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. ஆமீன்.
ஆமீன்.
ஹலோ, வி ஷல் லிவ் அண்ட் பீன் எக்ஸீடிங் கிரேட் ஆர்மி. நம்ம ஜீவனை அடைந்து ஒரு பெரிய இராணுவமாக இருக்கும். எ மைட்டி மார்ச்சிங் ஆர்மி, விக்டரி மார்ச்சிங் செய்கிறோம். நம்ம ஜெயம் பெற்றவர்களாக நம்ம பிரயாணம் செய்கிறோம். கமிங் ஃப்ரம் ஆல் நேஷன், பல தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், பல பாஷை பேசுகிற மக்கள், அங்கங்கே உலகமெங்கிலும் இருக்கிற அந்த எலெக்டட் பீப்புள், இந்த எல்லாருக்கும் ஒன் ஃபெய்த் வந்திருக்கிறது. எல்லாருக்கும் இப்பொழுது ஜீவன் வந்திருக்கிறது. மாற்றி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தான் இந்த ஆர்மிக்கு பயப்படுகிறான். இந்த ஆர்மி அவன் மேற்கொள்ள முடியாது. மார்ச்சிங் ஆன்வர்டு கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ், யுத்தம் செய்வோம் போர் வீரர்களே என்று நம்ம மாற்றி பண்ணி கொண்டிருக்கோம். எல்லோரும் ஒன்று போல மாற்றி பண்ணோம். உலகத்தில் எல்லோரும் அந்த எலெக்டட் பீப்புள் எல்லாம் ஒரே ஃபெய்த்தில் இருக்கிறாங்க. பார்ட் வேர்டில் இருக்கவங்களாம் செத்த கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் உயிர் வரல, அவங்களுக்கு செகண்ட் ப்ராபசி வரல, ஆனாலும் அவங்களுக்கு உயிர் இல்லை. சத்தியம் தெரியும், ஆனால் உயிர் இல்லை. ஏன்னா அவங்க பிரைடு வாய்ஸை கேட்கறது இல்லை. நீ அவங்க மேலே ஊது. அப்பொழுது நமக்கு ஹோலி கோஸ் அண்ட் ஃபயர்னு மேலே வருகிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஆண்டவர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். நம்ம ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். வேத விதமாக தன்னுடைய செய்தியில் சொல்லியிருக்கிறார், கடைசி நேரத்தில் அந்த மனவாட்டி அங்கே ஏற்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற செய்தியில் அவர் விதமாக சொல்லுகிறார், இட் எக்ஸ்போசஸ் சாட்டன் ரிவீலிங் ஒர்க்ஸ் attempted destruction of the people and the discrediting of God's word. The true revelation of the true church and what she is and what she stands for it, and she can do greater works. She will be an invincible army. அவள் ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனையாக மாறுவாள்.
ஹல்லேலூயா.
எசேக்கியேல் சொன்ன அதே வார்த்தை தான், She will be an invincible army if they get the true revelation of the true spirit within the framework of the Christian church. ஒரே சபை காலத்துக்குள்ள ரெண்டு ஆவிகள் இருக்கிறது என்பதே வெளிப்பாடை அவர்கள் பெறும் பொழுது, with God, by God's spirit discern and withstand the antichrist spirit. தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் வந்து discern, பகுத்தறிந்து அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, Satan will be powerless before God. சாத்தான் அவளுக்குன்பாக பவர்லெஸ் ஆக மாறும். He will be the definitely thwarted today when Christ withstood his very effort to gain power over him in the desert. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிசாசை ஜெயித்தது போல அவளும் ஜெயிப்பாள். Satan hates revelation. சாத்தான் வெளிப்பாட்டை வெறுக்கிறான். நம்ம வெளிப்பாட்டை சொன்னால் அவங்க வெறுக்கிறாங்கன்னா அது சாத்தான், அது அந்த சபை சாத்தான் சபை, அது வெளிப்பாட்டை வெறுக்கிறது. வெளிப்பாட்டை சொன்னால் இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எலெக்டட் பீப்புள். நிறைய பேர் நீங்கள் ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த மெசேஜில் இருக்க ஆவிகளை கண்டுபிடிக்கணும். அவங்க வெளிப்பாட்டை வெறுத்தாங்கன்னா, சேட்டன் ஹேட்ஸ் ரெவலேஷன் பட் வி லவ் இட், ஆனால் நாம் அதை நேசிக்கிறோம். With true revelation in our lives, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான வெளிப்பாடு இருக்கும் என்றால், the gates of hell cannot prevail against us. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. But we will prevail over them. நாம் அவைகளை மேற்கொள்ளும். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாய் இருப்பாள். ஹல்லேலூயா. பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்,
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
இதோ மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். Stood up upon their feet an exceeding great army. இப்பொழுது அந்த சேனை இப்பொழுது நிற்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோபசி பண்ணியாச்சு, வார்த்தையோடு வார்த்தை சேர்க்கப்பட்டு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் ப்ரோபசியும் வந்து விட்டது, ஜீவன் வந்து விட்டது. இன்னைக்கு அந்த சேனை நிக்குது, இந்த உலகத்துல நிக்குது. நீங்க அதுல ஒரு ஆளா
இருக்கிறீங்க,
அதுதான் பெரிய சந்தோஷம். நான் அதுல ஒரு ஆளா இருக்கிறேன். ராப்சர் வரும்பொழுது கண்ணிமை பொழுதுல நான் போயிருவேன். அந்த சேனையை தேவன் எடுத்துக்கொள்வான். இன்றைக்கு அது சேனை நிக்குது, இந்த கல்வாரி டாபர்நாக்கில் அந்த சேனையா இருக்கிறது. நீங்க அதுல ஒரு ஆளா இருக்கிறீங்க. நமக்கு இப்பொழுது ஜீவன் வந்திருக்கிறது. ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனை. சாத்தான் நம்மளை ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் நமக்கிட்ட அந்த வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டுக்கு தான் சாத்தான் பயப்படுவான். இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. நீங்கள் சேனையாக இருக்கிறீர்கள். ராப்சரை எது நோக்கி இருக்கிறோம்.
ஆமீன்.
கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணும். நம்ம இந்த சேனையாக நிற்கிறோம் ஆண்டவரே, நான் அதில் ஒரு நபராக இருக்க எனக்கு உதவிச்சு, என்னுடைய லைஃப் அவிதமாக ஐடென்டிஃபை பண்ணட்டும். அந்த நாள் நெருங்கி இருக்கிறது, நம்ம மேலே போக வேண்டிய நேரம். அந்த ரெண்டாவது பிரைட் அங்கே வரும்பொழுது அவள் வந்து வானத்தை நோக்கி போனாள், ஆனால் அமெரிக்கன் பிரைட் வந்து பாதாளத்தை நோக்கி போவார். சோபன சபைகள் பாதாளத்தை நோக்கி போகும் பொழுது நம்ம மார்ச்சிங் டுவர்ட்ஸ் அ ஹை ஸ்கை, நம்ம அந்த மானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நம்ம விதமான ஒரு சேனையாக இருக்கும். நமக்கு ஜீவன் வந்திருக்கிறது. இந்த பிரைட் மினிஸ்ட்ரியானது, The Son of Man Ministry, continuation of the Son of Man Ministry, Bride-ku literal life of Christ, Yesu Christ-in sonda jeevanaiye kondu varudhu. Adanal nam ellar kathar nokki sothrangalai eradakalam. Kathave sothu alagain nirthum yaar ivargal, iralain nirthum yaar ivargal, fenaithalai varam போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ சிறிதானதோ பணி செய்து முடித்தோ நிற்கும் யார் இவர்கள், இரளாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, நேரமட்டமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-14 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நிறைவேறுகிறது, எங்களுக்கும் நிறைவேறுகிறது. அவளுக்கு இன்னும் ஜீவன் வரவில்லை, ஆனால் அவள் தங்களுடைய சொந்த தேசத்திலே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து விட்டது, தசைகள் ஆண்டவரே தோல் எல்லாம் வந்து விட்டது, ஆனால் ஜீவன் வரல. அதுக்கு ரெண்டு சாட்சிகள் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். நாங்கள் தீர்க்கதரிசியின் செய்தி ஆண்டவரே உலகமெங்கில் இருக்கிற எலெக்டட் பீப்புளை சாபன கல்லறையிலிருந்து வார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது மனவாட்டியின் சத்தம், ஃபைனல் வாய்ஸ் எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. நாங்கள் இன்றைக்கு ஒரு சேனையாக இருக்கிறோம். நாங்கள் அந்த பிரைடின் ஒரு பாகமாக இருக்கிறோம். ஒரு நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே பொற்றளத்திலே அழகாய் நிற்போம். நாங்கள் எல்லாரும் அந்த பொற்றளத்திலே நிற்போம். யார் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, யார் யார் உங்களுடைய பிரைடின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள், பிரைட் மெம்பராக இருக்கிற அனைவரையும் கனிமை பொழுதிலே மறுரூபமாக்கி கொண்டு நாங்கள் இப்பொழுது ப்ராமிஸ் வேர்ல்டில் வந்திருக்கிறோம். நாங்கள் ராப்சருக்காக காத்துக்கோம். அந்த ட்ரம்பட், செவன்த் ட்ரம்பட்டுக்காக காத்துக்கொண்டோம். ஆமீன் கத்ரா இயேசுவே. இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, எல்லாரையும் அந்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும். இந்த மெசேஜ் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொண்டு வரட்டும், லிட்ரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்டை கொண்டு வரட்டும், கிறிஸ்துவின் சொந்த ஜீவனை கொண்டு வரட்டும், அந்த டோக்கனை கொண்டு வரட்டும். நாங்கள் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க உதவிச்சு, இந்த சபை ஜீவனுள்ள சபையாக இருக்க உதவிச்சு, எங்கள் அனைவரையும் நீர் தாமே பயன்படுத்தும், உபயோகப்படுத்தும். முடிவு பெறிந்த நிலத்திற்கு கிருபத்தார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே பதில் அளிப்பீராக. இந்த ராத்திரியிலே நீர் எங்களோடு கூட இரும். துதி கன மைமெல்லாம் உமைக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.